உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இந்த நாளை முன்னிட்டு ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் என் கே வேலு அவர்கள் பங்குபெறும் சிறப்பு நிகழ்ச்சி.
வானொலி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டிசம்பர் மாதத்தில் முக்கிய நாட்கள் குறித்து ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு இயக்கம் இயங்கிட்டிருக்காங்க. அதில் கோவை மாவட்டத்தோட செயலாளர் திரு என் கே வேலு ஐயா அவங்க வந்து இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க இயக்கத்தில் என்ன பணிகள்லாம் செய்கிறாங்க, எப்படி அந்த ஊழல் ஒழிப்புக்கு வந்து போராடுறாங்க அப்படிங்கிறத அவர் மூலமாகவே இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்போமா அதை?
வணக்கம். என்னுடைய பெயர் என் கே வேலு. நான் வந்து காவல்துறையில் அடிஷனல் சூப்பரண்டா போலீஸ் ஆக இருந்து ஓய்வு பெற்றுள்ளவன். நான் இப்பொழுது சார்ந்திருக்கும் இயக்கம் ஊழல் எதிர்ப்பு இயக்கம். ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். இதனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் தலைமையகம் சென்னையில் உள்ளது. 12 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ஒரு சில அதிகாரிகளால் துவக்கப்பட்டது இந்த இயக்கம். இட்ஸ் எ ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன், இட் இஸ் நான் பொலிட்டிக்கல். இதனுடைய ஒரே நோக்கம் ஊழலை ஒழிப்பது. அது எங்கிருந்தாலும் சரி, எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, அதை ஒழிப்பதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்த இயக்கத்தின் நோக்கம். நாங்கள் எங்கள் கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தவறாமல் ஒரு இடத்தில் சந்திக்கிறோம். அந்த சந்திப்பின் போது ஊழல் பற்றிய பிரச்சனைகள் எது எது, என்னென்ன என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற செயல் திட்டங்களை வகுக்கிறோம். அதன்படி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதுபோக ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் ஒரு செமினார் நடத்துகிறோம், கருத்தரங்கம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு பக்கமாக கோவை மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து அந்த கருத்தரங்கை நடத்துகிறோம். அந்த கருத்தரங்கில் ஒரு பட்டிமன்றம் வைக்கிறோம். அந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு நல்ல நடுவரை ஏற்பாடு செய்து அந்த நடுவரால் அந்த பட்டிமன்றம் நடத்தப்படுகிறது. அந்த பட்டிமன்றத்தில் முழுக்க முழுக்க மாணவர்கள் பங்கேற்குமாறு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 9 பேர் அந்த பட்டிமன்றத்திற்கு தேவைப்படுகிறது. அந்த 9 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக முன்கூட்டியே பல கல்லூரிகளிலிருந்து மாணவர்களை வர சொல்லி அவங்களுக்குள் ஒரு பூர்வாங்க போட்டி ஒன்றை ஏற்படுத்தி அதில் கடைசியாக 9 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 9 மாணவர்களை 3 பிரிவினராக பிரித்து, 3 டீமாக பிரித்து ஒரு தலைப்பு, ஊழல் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை கொடுக்கிறோம். அந்த தலைப்பில் 3 உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உட்பிரிவை பற்றியும் ஒவ்வொரு டீம், 3 பேர் கொண்ட டீம் பேசுவார்கள். இறுதியில் அது எந்த டீம் ஜெயிக்கிறது என்று நடுவர் முடிவு செய்வார். இது வருஷ வருஷம் தவறாமல் நாங்கள் நடத்தும் ஒரு நிகழ்ச்சி. அது போக மாணவர்களுக்கென்று, அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கென்று ஒரு கட்டுரை போட்டி வைக்கிறோம். அந்த கட்டுரை போட்டிக்கும் ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை கொடுக்கிறோம். அதில் எல்லா கல்லூரி மாணவர்களும் பங்கு பெறுகிறார்கள். அதை ஒரு டீம் ஏற்பாடு பண்ணி அந்த கட்டுரைகளையெல்லாம் முறைப்படி திருத்தி அதில் வெற்றி பெறும் 5 மாணவர்களுக்கு நாங்கள் நடத்தும் செமினாரில் பரிசுகள் வழங்குகிறோம். இது போக அந்த நிகழ்வுக்கு, ஒவ்வொரு செமினாருக்கும் ஒரு முன் உதாரணமாக காட்டக்கூடிய, ரோல் மாடல்ஸாக காட்டக்கூடிய அரசு அதிகாரிகளை நாங்கள் தலைமை விருந்தினர்களாக அழைக்கிறோம். முன் உதாரணமாக காட்டக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை அழைத்து மாணவர்கள் முன்னிலையில் அவர்களை சீஃப் கெஸ்டுகளாக வைத்து அந்த செமினார் நடத்துகிறோம். அதில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், கோவை மாவட்டத்திற்குள் எல்லா அரசு துறைகளிலும் தேடி நேர்மையாக பணியாற்றும் அதிகாரிகளை கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் 20 வரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த செமினாரில் பாராட்டு விழா நடத்துகிறோம். பாராட்டு பத்திரங்கள் வழங்கி அவர்களை கௌரவிக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது போக கோவை மாவட்டத்திற்குள் எக்கச்சக்கமாக ஊழல் மலிந்து கிடக்கும் துறைகள் எது எது என்று பார்த்து அந்த துறைகளினுடைய தலைமை அதிகாரியை நாங்கள் ஒரு குழுவாக சென்று பார்த்து அந்த துறையில் பரவி கிடக்கும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்குண்டான சகல முயற்சிகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அத்துடன் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பமும் சமர்ப்பிக்கிறோம். அத்தோடு விட்டு விடுவதில்லை. 1 மாதம் 2 மாதம் என்று விட்டுவிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நாங்கள் கொடுத்திருக்கும் விண்ணப்பத்திற்கு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்கிறதையும் நாங்கள் கேட்கிறோம். ஸோ வி ஹவ் மேட் அவர் பிரசன்ஸ் ஃபெல்ட் ஆல் ஓவர். அது போக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது, எந்த ஒரு அரசு அலுவலகத்திலாவது ஒரு நியாயமான காரியத்திற்கு போகும் பொழுது யாராவது அதற்கு லஞ்சம் கேட்டாலோ அல்லது லஞ்சத்தை எதிர்பார்த்து அந்த காரியத்தை செய்யாமல் இழுத்தடித்தாலோ உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்ல சொல்லி எங்களுடைய தொலைபேசி எண்களையும் பொதுமக்களுக்கு கொடுக்கிறோம். அப்படி அவர்கள் புகார் செய்யும் பொழுது உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் பேசியோ அல்லது அந்த அதிகாரியின் சீனியர் சுப்பீரியர் ஆஃபீஸர் அதற்கு மேலுள்ள அதிகாரியை பார்த்தோ அந்த காரியங்கள் உடனடியாக நடைபெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் நாங்கள் செய்கிறோம். காரியங்கள் நடக்கின்றன. அதுபோக இன்னொன்றும் பொதுமக்களுக்கு சொல்லுகிறோம். யாராவது ஒரு நியாயமான காரியத்திற்கு எங்காவது யாருக்காவது லஞ்சம் கொடுத்து விட்டு, அதாவது ஒரு அவசர நிலைமையினாலோ அல்லது ஒரு நிர்பந்தத்தினாலோ அல்லது அறியாமையினாலோ லஞ்சத்தை கொடுத்துத்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் லஞ்சத்தை கொடுத்து விட்டு அந்த காரியத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு அதற்கு பிறகும் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இன்னாருக்கு இன்ன காரியத்திற்காக இத்தனை ரூபாய் கொடுக்கப்பட்டது என்று எங்களுக்கு சொன்னால் உடனடியாக நாங்கள் அதில் தலையிட்டு 24 மணி நேரத்திற்குள் அந்த கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் யார் வாங்கினாரோ அவரால் யார் கொடுத்தாரோ அவர் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து அவருடைய கையில் அதை திருப்பி ஒப்படைக்கும்படி நாங்கள் செய்கிறோம். இது கேட்பவர்களுக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கலாம். யானை வாயில் விழுந்த கரும்பு என்று சொல்வார்கள். லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பணமும் அப்படித்தான், அதை திருப்பி பெற முடியுமா என்று. ஆனால் நாங்கள் நடைமுறையில் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஃபோன் நம்பர் அதை சொல்கிறோம். இப்பொழுது நான் சொன்ன விஷயங்களில் யாருக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் எங்களுடைய ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளலாம். 984-22 11-99-3 ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இது போக நாங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்லா கல்லூரிகளுடனும் பல்கலைக்கழகங்களுடனும் ஒரு நல்ல தொடர்பு வைத்திருக்கிறோம். ஆகவே அடிக்கடி அவர்கள் எங்களை அழைக்கிறார்கள். நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு சென்று அங்கு 100 கணக்கில் நாங்கள் மாணவர்களை சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த NSS டீம்கள் கிராமங்களில் போய் கேம்ப் செய்யும் பொழுது அங்கு ஒரு நாள் எங்களுக்கென்று ஒதுக்குகிறார்கள். அந்த கேம்பில் அந்த மாணவர்களை போய் பார்த்து அவர்களுடன் நாங்கள் இன்டராக்ட் செய்கிறோம். அப்பொழுது ஊழலினுடைய கொடுமைகள், ஈவில்ஸ் ஆஃப் கரப்ஷன், ஊழலின் கொடுமைகளை பற்றி அவர்களுக்கு சொல்கிறோம். ஊழலை ஒழித்து தீர வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு வற்புறுத்தி வலியுறுத்தி அவர்களுடைய நெஞ்சில் பதிய வைக்கிறோம். அதை எப்படி எதிர்த்து போராடுவது என்கிற வழிமுறைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். தேவைப்பட்டால் அவர்களுக்கு இன்று தனி வகுப்பு நடத்தி அதில் ஊழல் ஒழிப்பு பற்றிய ட்ரைனிங் அதையும் நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய உத்தேசமே வந்து இளைய தலைமுறை ஊழலை கட்டாயம் ஒழித்து தீர வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுடைய எதிர்காலமே இருள்மயமாகிவிடும் என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது. ஆகவே எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மோர் தென் த ஜென்ரல் பப்ளிக், இட் இஸ் ஆன் த யங்கர் ஜெனரேஷன். இளைய தலைமுறை நல்லபடியாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழும் இந்தியா நல்லபடியாக இருக்க வேண்டும். லஞ்ச லாவணிகள் அனைத்தும் 100% லஞ்சத்தை ஒழிப்பது என்பது இட் இஸ் எ யூட்டோப்பியன் தாட், ஒரு கனவு. ஆனால் கணிசமான அளவிற்கு அதை கட்டுப்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை.
நேயர்களே, ஐயா வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்க பண்ணுற இந்த காரியத்துக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா இது மாதிரி அதிகாரிகள் எல்லாம் பார்க்கறதே இப்போ வந்து அபூர்வமாக இருக்குது. நம்ம தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து முயற்சி செய்தால் தான் இதில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இப்போ ஐயா வந்து சொன்னாங்க, அதாவது இளைஞர்களை தான் வந்து டார்கெட் பண்ணுறோம், அவங்க தான் வந்து வருங்கால தூண்கள் அப்படிங்கிறதுனால. இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் 2 பேர், அதாவது உணவு பதனிடம் பொறியியல் துறையிலேருந்து ஜெயதுர்கா மற்றும் ஷெஹனாஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஐயாட்ட வந்து சில கேள்விகள் கேட்க போகிறாங்க.
குட் ஆஃப்டர்நூன் சார், என் பேர் ஜெயதுர்கா, நான் பிடெக் ஃபுட் ப்ரோசஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேங்க சார். இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லா நாட்டை விட நம்ம நாட்டில் வந்து ஊழல் அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம நாட்டிலிருந்து 30 லட்சம் கோடி பணம் வந்து ஸ்விஸ் பேங்க்கில் பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம மக்களுக்கு அதை பற்றின எல்லா விழிப்புணர்வும் இல்லாமல் கூட இருக்கலாம், சில பேத்துக்கு இருக்குது. ஆனால் ஏன் நம்மனால அந்த பணத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர முடிய மாட்டேங்குது?
ஸ்விஸ் பேங்க்கில் கள்ளப்பணம் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. அதில் இந்தியாவினுடைய பணம் கணிசமான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்தது. இதை கொண்டு வர முயற்சி செய்வது மத்திய அரசினுடைய பொறுப்பு.
குட் ஆஃப்டர்நூன் சார், பேர் ஷெஹனாஸ், ஃப்ரம் பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர் சார். இப்போ மக்களுக்கு வந்து இந்த கருத்து போய் கரெக்டாக சேர்றதில்ல. அது வந்து பல பேர் வந்து இது தெரியாமே இருக்காங்க. ஊழல் அது என்ன, அவங்களுக்கு பயமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க?
ஆமாம், ஊழல் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீமையாகிவிட்டது. ஊழல் அப்படிங்கிறது 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று வந்து தார்மீக ரீதியாக பார்த்தா அது ஒரு மாபெரும் பாவம், பஞ்சமா பாதகங்களின் முதல் படி லஞ்சம். ஒரு அரசு அதிகாரி லஞ்சம்னு வாங்குறக்கு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் எந்த பாவத்துக்கும் ஆளாயிடுவான். அவனுக்கு இந்த பாவம் அந்த பாவம்ங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். இப்போ நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு கொலை பண்ணவனுக்கு சிபாரிசு பண்ணிவிட்டு எங்கிட்ட வர்றீங்க. வந்துட்டு சார், இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பவசமாக அந்த கொலை நடந்து போச்சு, அந்த கொலை பண்ணவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனுக்கு குழந்தை குட்டிகளாக இருக்குது, எப்படியாவது பார்த்து நீங்கள் காப்பாற்றி விடணும்னு சொல்லி போட்டு எங்கிட்ட நீங்கள் வேண்டுகோள் விடுக்கிறீங்க. நான் வந்து நேர்மையான ஆளாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட உடனடியாக இங்கிருந்து போயிருங்கம்மா, இல்லைனா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். கொலகாரனுக்கு உடந்தையாக இருக்கிறதாக குற்றஞ்சாட்டி உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், அதனால் இங்கிருந்து உடனடியாக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புலன் விசாரணையில் எந்த விதமான அப்பளுக்கும் இல்லாமல் நான் அதை செய்வேன். நான் வந்து ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஊழல்வாதியாக இருந்தால் உங்ககிட்ட ரேட்டு பேசுவேன், அம்மா அது கொஞ்சம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ செலவாகிட்டாலும் பரவாயில்ல சார், நீங்கள் அவனை காப்பாற்றி விட்டீங்கன்னா போகுது அப்படிங்கிற போது நான் ஒரு உங்களை பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். கொடுங்கம்மா ஒரு 20 லேக்ஸ் 30 லேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை காட்டை விற்று வீட்டை விற்று அதை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பீங்க. அதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அந்த புலன் விசாரணையில் புலன் விசாரணை செய்து அந்த குற்றவாளி மேல் குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்வது போலும் செய்துவிட்டு அதில் சில சந்து பொந்துகளை விட்டு எதிரி தப்பித்துக்கொள்ள நான் ஏற்பாடு செய்வேன். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பஞ்சாமா பாதகங்களில் மிகப்பெரிய பாவம் கொலை. கொலையை செய்வது மாபெரும் பாவம், அதை விட பெரிய பாவத்தை அந்த கொலை குற்றவாளியை பிடித்து அவனுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய உன்னத பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அந்த பாவத்திற்கு விமோசனம் நான் செய்கிறேன். அது பெரிய பாவம். இது ஒரு எத்திக்கல், அதாவது தார்மீக ரீதியாக பார்த்தால் இது ஒரு பாவம். அடுத்தது கிரிமினல், அதாவது குற்ற இயல், அதன்படி பார்த்தால் லஞ்சம் அப்படிங்கிறது, லஞ்சம் கொடுக்கறது சரி வாங்கிறது சரி, அது வந்து ஒரு சட்டப்படி தண்டிக்கப்படத்தக்க ஒரு பெரிய குற்றம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. நம்ம இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அது அமலில் இருக்கிறது. யார் ஒருவர் எந்த ஒரு அரசு அதிகாரி அல்லது பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு சொல்லுவோம், பப்ளிக் சர்வெண்ட்டுன்னா அரசு அலுவலரும் அதில் வர்றாங்க, நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏவாக எம்பியாக மந்திரியாக இருப்பவர்களும் அந்த பொது ஊழியர் லிஸ்ட்டில் அவங்க வர்றாங்க. இவங்களில் யார் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அல்லது செய்யாமல் இருக்கிறதுக்கு லஞ்சம் கேட்டால் அது ஒரு குற்றம். அந்த குற்றத்தை செய்பவர்களை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் படி கைது செய்யலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம், கோர்ட்டில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆக ஊழல் என்பது ஒரு கிரிமினல் குற்றம், அதை செய்பவர் ஒவ்வொருவரும் கிரிமினல் குற்றவாளிகள். சரி நடந்தால் நடந்துட்டு போதே ஏதாவது காசு கொடுக்குறாங்க நடந்துட்டு போட்டு விட்டுறலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் கொலகேஸ், கொலகேஸில் செக்ஷன் 302 இருக்குது, அதை எதிரி பேரில் போட்டு உரிய புலன் விசாரணை செய்து சாட்சிகள்லாம் கரெக்டாக விசாரித்து தேவையான சாட்சியங்களை சேகரித்து அவன் பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவனுக்கு மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை, கட்டாய கடமை. ஆனால் ஊழல் என்று வந்துவிட்டால் அந்த கடமையை செய்ய தவறிவிடுகிறேன், அது ஒரு மாபெரும் குற்றம். ஆக ஊழல் மலிவதால் நாட்டில் பல அவலங்கள் ஏற்படுகின்றன. மிக முக்கியமானது ஊழல் என்று மலிந்துவிட்டால் எல்லா துறைகளிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் சகல சட்ட விதிமுறைகளும் சர்வசாதாரணமாக மீறப்படுகின்றன. ஒன்று. ரெண்டாவது, நம்ம நாட்டில் எக்கச்சக்கமாக இயற்கை வளங்கள் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், எதற்கு கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு மாறுநிமித்தி பேசினார் ஒரு புலவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட அளவுக்கு நம்ம நாட்டில் இயற்கை வளங்கள் எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. ஆனால் துரதிருஷ்டம், இந்த ஊழலின் காரணமாக இயற்கை வளங்கள் அத்தனையும் பகிரங்கமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து குடிமக்களும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அத்தனை பணமும் ஏழை எளிய மக்களுக்கு சேருவதில்லை. முழுக்க முழுக்க அந்த பொதுநலம் தேசநலம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களுடைய பரம்பரைக்கு பல பரம்பரைகளுக்கு சொத்து சேர்க்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஊழலினால் ஏற்பட்ட அவலங்கள், இதையெல்லாம் கட்டாயம் நீக்கியே தீர வேண்டும். அதற்காக இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் யூ ஷுட் பிகம் எ சோல்ஜர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஒவ்வொருத்தரும். அப்பொழுது தான் உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். தயவுசெய்து இதை ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மாணவரும் இந்த ஊழல் எதிர்ப்பை ஒரு புரித போராக மனதில் பதிவு செய்து கொண்டு அதற்கான சகல நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
சார், அஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக அதுவும் இல்லாமல் தேச பணியாற்றும் ஒரு மாணவியாக ஒரு கொஷின், நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வளங்கள் எடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிஜமாகவே நம்ம நேரில் அது பார்த்துமே ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கும், நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இதுக்கு ஏன் சார் ஒரு ஸ்டெப் எடுக்கிற?
இயற்கை வளங்கள் இங்கே நம்ம ஊரில் மட்டும் இல்லை, அனைத்து இந்தியாவிலையும் பலவிதமான இயற்கை வளங்கள் பகிரங்கமாக கொள்ளையடிக்கப்படுகின்றன. இது ஏன் தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. இது அத்தனையும் செய்ய வேண்டியது அரசு துறையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். நாம் குடிமக்கள் அப்படிங்கிற ஓதாவில் நீதிமன்றங்களுக்கு நாம் எடுத்து செல்லலாம். இதற்கு என்னுடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நாங்கள் எங்களுக்கு மனசில் பட்டதை மன ஆற்றாமையால் நாங்கள் கூக்குரலிடுகிறோம், கொந்தளிக்கிறோம், குமுறுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அதை எதிர்த்து போராடுகிற அளவுக்கு எங்களுக்கு ஆண்டவன் சக்தியை கொடுக்கவில்லை. ஆகவே இளைய சமுதாயத்தினரை, இளைய தலைமுறையினரை தயவு செய்து இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கும் இதற்கு அடிப்படை அத்தியாவசிய காரணமான ஊழலை ஒழிப்பதற்கும் ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டி பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.
ஐயா வந்து இப்போ இளைய சமுதாயம் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு ஒரு கேள்வி, ஏன்னா நம்ம எல்லாமே வந்து முடியாது உங்களாலெல்லாம் அந்த சிஸ்டமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம், ஆனால் உங்களாலெல்லாம் முடியாது உங்கள் மென்டாலிட்டிக்கு அப்படின்னு தான் என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எங்கள் கல்லூரி பேராசிரியர் ஒருவரோட பையன், அவன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து இப்படியே தான் வளர்ந்துருக்கான், ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில். ஆனால் அவன் ஒரு ப்ளஸ் டூ முடித்து காலேஜுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நேர்மையான அதிகாரிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ அவன் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு இளைஞர்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இப்போ நான் ஆன மாதிரி அவங்க ஆகக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
அம்மா, இறைவன் நம்மை மனிதனாக படைத்து விட்டான். இறைவன் நம்மை மனிதனாக படைக்கும் பொழுது மனிதராக பிறந்து நாம் சில நன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். இல்லாவிட்டால் நம்மளை மனிதனாக படைப்பதற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு மிருகமாக, நாயாக, கழுதையாக, குரங்காக, பன்றியாக பிறப்பித்திருக்கலாம். ஆனால் மனிதன் என்று உத்தம பதவியை கொடுத்து விட்டான். ஆகவே மனிதனாக பிறந்துவிட்ட நாம் உன்னத லட்சியங்களை மேற்கொண்டு அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அதில் கட்டாயம் ஒரு பெரிய நோக்கத்தை மனதில் சுமந்து கொண்டு நாம் பாடுபடும் பொழுது ஏகப்பட்ட சோதனைகள் வரலாம். சோதனைகள் இல்லாத சாதனைகளே கிடையாது. எந்த ஒரு சாதனையாளருக்கு பின்னாலும் நீங்கள் பார்த்தால் எக்கச்சக்கமான சோதனைகள் இருக்கும். மகாத்மா காந்தி 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஆண்டு கொண்டிருந்த, தங்களுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிப்பதே கிடையாது என்று சூளுரைத்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி சட்டை கூட அவர் போட மாட்டார், ஒரு கையில் தடி எடுத்துக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு வேட்டியை போத்திக்கிட்டு நடப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதன் அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அது அசாதாரண சாதனை. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். கத்தியும் இல்லை, இரத்தமும் இல்லை, ஆனால் மாபெரும் யுத்தத்தில் பெற வேண்டிய ஒரு சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டினார். அந்த சாதனையை செய்வதற்கு அவருக்கு பின்னால் இருந்த காலத்தில் எத்தனை சோதனைகள் அவர் சந்திக்க வேண்டி வந்தது என்பது சரித்திரம். ஆகவே நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முற்படும் பொழுது, நல்ல நோக்கத்திற்காக பாடுபடும் பொழுது கட்டாயம் சோதனைகள் வரும். உதாரணத்திற்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு 34 ஆண்டுகள் காவல்துறையில் இருந்தேன். இறைவனுடைய அருளால் கடைசி வரை என்னுடைய கையை சுத்தமாக வைத்து கொண்டேன். அதனால் எனக்கு பல சோதனைகள் ஏற்பட்டன. அந்த சோதனைகளெல்லாம் மீறி என்னுடைய 34 ஆண்டு சேவையை நல்லபடியாக செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவினேன் என்கிற ஒரு அசாதாரண ஆத்ம திருப்தி, இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு மரணம் வருகிறது என்றால் அப்பொழுது கூட நான் சிரித்து கொண்டே சாவேன், அந்த அளவுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது. அதேபோல் யார் எதை விரும்புகிறீர்களோ அந்த துறையை தேர்ந்தெடுங்கள். ஒரே வைராக்கியம், நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். அதில் எந்த சோதனைகள் வந்தாலும் பரவாயில்லை என்ற தள்ளிவிட்டு தொடர்ந்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்கிற மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
So what is the way to elect a honest politicians as people representatives?
It's a beautiful question. அதாவது நாம் மக்கள் போடும் ஓட்டில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு நியாயமான ஆளை, ஒரு தேசபக்தி உள்ள ஒரு நேர்மையான மனிதரை நாம் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று கேட்கிறார்கள். முதலில் எலெக்ஷன் என்று வரும்பொழுது தயவு செய்து எலெக்ஷனில் நிற்பவர் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பூர்வோத்திரம் என்ன, அவருடைய எண்ணம் என்ன, எதிர்காலத்தில் அவர் என்ன செய்வார் என்று அவரை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்யக்கூடிய மனிதர் என்றால் ஒரு விஷத்தை ஒதுக்குவது போல் தட்டி ஒதுக்கிவிடுங்கள். உள்ளதில் வைத்து நல்லவர்கள் யார் இருக்கிறார்களோ, உத்தம புத்திரர்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சில எலெக்ஷனில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளவர்கள் யார் நல்லவர்களோ அவர்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்கள்.
சார், இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் ஒன்று பாரதியார் சொன்னாரு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனி ஜெகத்தீடை அழித்திடுவோம். நான் வந்து 10th படிக்கும் போதே எனக்கு அந்த புவர் பீப்புள்ஸ் அவங்கள பார்த்தா எதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி தோணும். தூது ஒரு குடிசை இருக்குன்னா பக்கத்தில் அவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி தாட் இருக்கும், அப்போ அந்த ஊழல், அந்த பிளாக் மணி, கரப்ஷன், அவங்கெல்லாம் அதை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் என்ன?
ஆமாம், ஒரு மனிதனாக பிறந்துவிட்ட பின்பு நீதி, நியாயம், நேர்மை, மனசாட்சி, தர்மம், தார்மீகம் இவைகளை எல்லாம் மனதில் தேக்கிக் கொண்டு அந்த வழிகாட்டிகளின் பேரில் தான் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதுதான் நமது லட்சியம். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உத்தம குணங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் விட்டுவிட்டால் நாம் மனிதர்களே அல்ல, நாயாகி விடுகிறோம் அல்லது பேயாகி விடுகிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம். அப்படி என்றால் நாம் மனிதர்களே அல்ல, மனிதர்களாக நம்மை ஆண்டவன் படைத்ததே தவறு என்கிற மாதிரி ஆகிவிடும். ஆகவே நாம் குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, அது இறைவன் நமக்கு கொடுக்கும் வரம். குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் மிக நியாயமாக நீதி நேர்மையை கடைபிடித்து, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தர்மங்களை அனுசரித்து தார்மீக நோக்கோடு நடந்து கொண்டால் நீங்கள் தெய்வத்திற்கு சமானம், உங்களை சமுதாயம் மதிக்கும். ஆனால் ஊழலில் ஈடுபட்டு தப்பு காரியங்களை எல்லாம் செய்து நீங்கள் கோபுரத்தில் வாழ்ந்தால் கூட சமுதாயம் உங்களை காரி துப்பும். ஆகவே நாம் எங்கு வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, யோகியர்களாக வாழ வேண்டும். அந்த மனோபாவத்தை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னது போல் ஒரு மாபெரும் கோடீஸ்வரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பல வசதிகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நடுவே நாம் நேர்மையாக இருந்தாலும் கூட ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் குழந்தை குட்டிகள் கஞ்சியை குடிக்கிறது என்று ஒருவன் வருத்தப்பட்டால் கூட அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் பெருமைப்படலாம், அவர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள். அந்த நல்ல எண்ணத்தோடு, அந்த ஆன்மீக சுத்தியோடு வாழ்ந்தால் ஆண்டவன் அவர்களை மனிதர்களாக படைத்ததில் அர்த்தம் இருக்கிறது. ஊழலில் ஈடுபட்டு கோபுரம் கோடி கோடியாக சம்பாதித்தால் காரித்துப்ப வேண்டிய அந்தஸ்து தான் அவனுக்கு கிடைக்கிறது. ஆண்டவனால் நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டு விட்டோம், மனிதர்களாக வாழ்ந்து முடிவோம்.
வணக்கம் ஐயா, என்னோட பேர் வந்து சிவானி. நான் வந்து பிடெக் எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மணி வாங்கிட்டு ஒரு கேஸில் வந்து தீர்ப்பை மாற்றி எழுதினாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே அவரை வந்து மாற்றிட்டாங்க. இதுதான் ஒரு ஊழலுக்குரிய தண்டனையா?
இதை எப்படி தடுப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் ஓட்டு. எலெக்ஷன் காலத்தில் நாம் யாரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோமோ அவர்கள்தான் 5 வருடத்திற்கு நம்மை ஆள்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியில் நல்லவர்களாக இருந்தால் நல்லவைகள் நடக்கும். ஒரு நீதிபதி லஞ்சத்தில் ஈடுபடுகிறார், ஊழலில் ஈடுபடுகிறார் என்றால் உடனடியாக அவர் டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை நடவடிக்கை எடுப்பது ஆட்சியில் உள்ளவர்கள். ஆகவே நாம் நம் கையில் உள்ள மாபெரும் சக்தி தேர்தல் காலங்களில் உத்தமர்களை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறதை ஒரு சங்கல்பமாக நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வோம். உள்ளதில் வைத்து நல்லவர் யாரோ அவரை மட்டும் தேர்ந்தெடுப்போம். தப்பித்தவரி கூட போய் அவர் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, எத்தனை இலவசங்கள் கொடுத்தாலும் சரி, என்ன ஜாலாக்குகள் செய்தாலும் சரி, கட்டாயம் தவறானவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதை ஒரு தீர்மானமாக நாம் மனதில் பதிவு செய்து கொள்வோம். அது ஒன்றுதான் வழி.
போட்டி போடுகிற அனைவர்களும் தீயவர்களாக இருந்தால்?
ஒரே ஒரு சஜஷன், நீங்கள் அரசியல் இறங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம்.
தயாராக இருங்க சார்.
நான் வந்து சாரை கொஷின் கேட்கல. இவ்வளோ நேரமாக சாரோட ஸ்பீச், அண்ட் நாங்கள் கேட்ட கொஷினுக்கு சார் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்காக ஒரு மெசேஜ் என்னென்னா, ஊழல் வந்து நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்திருந்தாலும், தெரிஞ்சும் தெரியாமல் இருந்திருந்தாலும் தயவு செய்து இவ்வளோ தூரம் பேசினது கேட்டாவதும் லஞ்சம் கொடுக்கறத மாற்றிக்கோங்க. சார் வந்து அவரோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. யாருமே இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் முன் வரப்ப கையில வெண்ணெயை வச்சுட்டு நீங்கெல்லாம் நெய் கலையிற மாதிரி இருக்கும். அதனால தயவு செய்து அந்த மாதிரி லஞ்சம்லாம் கொடுக்கற மாதிரி இருந்தா உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட பணத்தை நீங்க திரும்ப வாங்கிக்கோங்க. இதுதான் உங்க எல்லாத்துக்கும் தேனி என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது உங்களோட நன்மைக்காக. ரொம்ப நன்றி.
டிஎன்ஏயுனுடைய மாணவர்களுக்கு ஒரு கோரிக்கை, அதாவது தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனால் செய்துவிட முடியாது. ஆகவே இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வெற்றி, ஹிமாலயன் டாஸ்க். அதுக்கு வேண்டி யாரும் பயந்துடக்கூடாது, எல்லோரும் ஒருங்கிணைந்து அது செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம். எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் பாடுபட்டீங்கன்னா ஊழல் எங்கிருந்தாலும் ஒழிச்சிடலாம். அது குறிப்பாக நீங்கள் அன்றாடம் நேர்கொள்ளக்கூடிய ஊழலுக்கு நீங்கள் எங்கே ஊழல் இருந்தாலும் அதை தட்டி கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஊழல் என்பது எங்கே இருந்தாலும் அதை தட்டி கேட்கலாம். அப்படி தட்டி கேட்க போகும் பொழுது நீங்கள் தனியாக போக வேண்டாம். 4-5 பேருக்கு குறைவில்லாமல் ஒரு கூட்டமாக சென்று ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, சட்ட விதிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அதற்காக சண்டை போட சொல்லவில்லை, அமைதியாக கேட்கலாம். நாங்கள் ஊழலிழப்பு இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கிறோம், உங்கள் அலுவலகத்தில் ஏன் இந்த தவறு நடக்கிறது, இது எந்த வகையில் நியாயம் என்று பொதுமக்கள் சார்பாக நீங்கள் கேட்கலாம். அங்குள்ள அதிகாரிகள் அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். ஆகவே ஒன்றுபடுங்கள், செயல்படுங்கள். வாழ்த்துக்கள்.
நேயர்களே, இப்போ வந்து நம்ம இந்த ஊழலை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் இருந்திருக்கோம். இப்போ சார் அவங்க சொன்ன இந்த தகவலெலாம் கேட்டதுக்கு அப்புறமாவது நம்ம இந்த முயற்சிகளை வந்து நல்லா தீவிரமாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.
சார், எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மம்மி வந்து டீச்சர், எங்கள் மம்மி எம்ஃபில் முடித்தோன்னே அவங்களுக்கான சேலரி, அதோ மேனேஜ்மெண்ட் டீச்சர், கவர்மெண்ட் சேலரி, எம்ஃபில் முடித்தோன்னே சேலரி இன்க்ரிமெண்ட்காக ஒரு 1 இயராக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எஜுகேஷன் செக்டரில் வந்துட்டு போய் கேட்டாங்க, எஜுகேஷனல் செல்ல போய் கேட்டப்போ அவங்க வந்து நாட் ரெஸ்பாண்டட் தம் ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க. செகண்ட் டைம் நிறையா ட்ரை பண்ணாங்க, ஹெச்எம் வழியாக, டீச்சர்ஸ் வழியாக, ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சேலரி இன்க்ரிமெண்ட் 1 இயராக வரவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க. அப்பா வந்து ஒரு 1 இயராக வந்து நீங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட் தராமல் இருக்கீங்க, அந்த மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அப்படி பண்ணலைன்னா இந்த மாதிரி ஊழல் தடுப்பு சட்டம் அதில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு மிரட்டினோன்னே பணம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு பணம் கேட்டாங்க, அது கொடுத்தாச்சு. கொடுத்தும் அவங்க வந்து இது பண்ணாமல் இருந்தாங்க. செகண்ட் டைம் இந்த மாதிரி ஊழல் தடுப்பு சட்டம் அப்படி சொன்னோன்னே அவங்க பயந்துட்டு 1 மந்த் டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா மக்களும் வந்து லஞ்சம் கொடுக்காம அந்த ஒரு சட்டம் இருக்குது அப்படின்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சொன்னால் கூட அவங்க டைரக்ட் ஆக்ஷனாக என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க.
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து எங்களுடைய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்துறோம். நீங்கள் விரும்பினால் எவ்வளோ பேர் வேணாலும் அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் உறுப்பினர்கள் ஆகலாம். அதுக்கு எங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது, யாராவது நீங்கள் வந்தாலும் சரி, அல்லது தேவையான நான் கொடுத்து அனுப்புகிறேன். அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஒவ்வொருத்தரும் 3 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும், உறுப்பினராகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி கார்டு, ஊழல் எதிர்ப்பு இயக்க மாணவ உறுப்பினர் என்கிற கார்டை ஒன்று நாங்கள் கொடுப்போம், ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசு அலுவலகத்துலேயும் போய் ஊழல் அப்படிங்கிறது ஒரு நேர்கொள்ளும் பொழுது அதை எடுத்து காட்டினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால் அப்படி செய்யறதுக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு 50 பேர், 100 பேர் அப்படின்னு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் ஜாயின் ஆகும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இங்கே கேம்பஸ்குள்ளேயோ அல்லது வெளியேவோ ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஒன்ஸ் இன் எ வே அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நம்ம செயல்பாடுகள், படிப்புங்கிறது உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி, யூ வில் ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் தட். அது போக மற்றமுள்ள ஒரு நேரத்தில் இதை நாம் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். அதுக்கு உங்களை ஊழல் எதிர்த்து போராடுவது எப்படி என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வருவோம், எங்களை அழைத்தால் நாங்கள் வருவோம். வாழ்த்துக்கள்.
தேங்க் யூ சார்.
நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஓத்தெடுக்கிறோம் சார். எங்கள் NSS-னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மெம்பர்ஷிப் பண்ணிட்டு ஊழல் கண்டிப்பாக இந்த நாட்டில் இருக்காதபடி நாங்கள் மேக்ஸிமம் தடுப்போம் சார்.
வெரி குட், காட் பிளஸ் யூ.
நேர்களே, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் விஷயங்கள். இவ்வளோ எளிமையாக வந்து நமக்கு இவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்க. அதற்காக நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட சார்பிலும் என் சார்பிலும் ஐயா அவங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இளைஞர்கள்லாம் தவறாக செல்கிறாங்கன்னு, அப்படிலாம் கிடையாது. எங்கள் மாணவர்கள் அனைவரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளோ எழுச்சியோடு இருக்காங்க. அதனால் இளைய சமுதாயம் வந்து இன்னும் நம்மளோட ஒத்துழைப்பை வந்து அவங்களுக்கு வருங்காலத்தில் அவங்க சிறந்து விளங்குறதுக்கு நம்மளால் ஆன பங்களிப்பை அனைவரும் வந்து செய்தால் நம்மளோட இளைஞர்கள் வந்து நாட்டை நம்ம முன்னாள் ஜனாதிபதி முனைவர் அப்துல் கலாம் சொன்னது போல் கண்டிப்பாக வந்து வல்லரசாக சீக்கிரம் ஆக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் என் கே வேலு அவர்கள் பங்கு பெற்ற சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவிகள் ஜி ஜெயதுர்கா, ஏ எம் ஷேனாஸ் பர்வீன், ஜி டி சிவானி இவர்களுடன் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் எம் ஆர் லதா அவர்கள்